உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பயிர் திட்டங்கள் சம்பந்தமாக என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பற்றிய பல்வேறு விவரங்களை இப்போ எடுத்து கூற இருக்கின்றார் நமது பல்கலைக்கழகத்தினுடைய பயிர் திட்ட ஆராய்ச்சிக்கான முதன்மை உளவியல் நிபுணர் முனைவர் தேவசேனாபதி அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்போமா?
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையில் அகில இந்திய பயிர் திட்ட ஆராய்ச்சி முதன்மை உளவியல் நிபுணராக இங்கு பணியாற்றி வருகின்றேன். இந்த பயிர் திட்ட ஆராய்ச்சியில் முக்கியமான ஆராய்ச்சிகளான அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற பயிர் திட்டங்களை கண்டறிவது மற்றும் துல்லிய வேளாண்மை தொழில்நுட்பங்களை வேளாண் பெருமக்களுக்கு அளிப்பது மற்றும் அங்கக வேளாண்மையில் என்ன பயிர் சாகுபடி செய்தால் என்ன உர நிர்வாகம், எப்படிப்பட்ட பூச்சி நிர்வாகம், எப்படிப்பட்ட கலை நிர்வாகம் செய்தால் வேளாண்மையில் அதிக லாபம் ஈட்டலாம், சுற்றுப்புற சூழ்நிலையை நன்கு காப்பாற்றலாம் என்ற வகையான ஆராய்ச்சிகளை எல்லாம் இந்த பயிர் திட்டத்தில் நாங்கள் செய்து வருகின்றோம். முக்கியமாக அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற பயிர் திட்டங்கள், என்னென்ன பயிர்களை எந்த காலகட்டத்தில் செய்தால் வேளாண் பெருமக்களுக்கு அதிகப்படியான லாபம் ஈட்டலாம், எவ்வகையான உர நிர்வாகத்தை நாம் அதில் புகுத்த முடியும் என்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் இங்கு இந்த திட்டத்தின் கீழ் நாம் கண்டறிந்து கொண்டுள்ளோம். முக்கியமாக இந்த ஆராய்ச்சியானது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலும், மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூரிலும், அதாவது எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் திண்டிவனம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரம் போன்ற இடங்களிலெல்லாம் உழவர்களின் பங்களிப்போடு இந்த ஆராய்ச்சிகள் தொடரப்படுகின்றன. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் தஞ்சாவூரில், அதாவது ஆன் ஸ்டேஷன் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய வேளாண் திட்டங்கள், அதாவது என்ன ஆராய்ச்சிகள் எந்த பகுதிகளுக்கு செய்தால் நன்றாக இருக்கும் என்ற வகையில் ஒரு ஆராய்ச்சி திட்டங்களாக இந்த இடங்களிலெல்லாம் செய்யப்படுகின்றது. திண்டிவனம், திருப்பதி சாரம் என்ற இடங்களில் உழவர்களின் பங்களிப்போடு இந்த ஆராய்ச்சி திட்டங்களை வயல்வெளியில் செய்து உழவர்கள் அவர்களே அதை பார்த்து பின்னர் அந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு வயல்வெளிகளிலேயே அவர்களுக்கு அந்த திட்டங்களை நாம் செய்து காட்டுகின்றோம். ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 144 இடங்களில் இந்த ஆராய்ச்சி திட்டங்களை நாம் மேற்கொள்கின்றோம். இவையெல்லாம் இந்த பயிர் திட்டத்தின் கீழ் நாம் செய்யப்படும் முக்கியமான ஆராய்ச்சி. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் என்னென்ன பயிர் திட்டங்கள் முக்கியமாக இந்த மேற்கு மண்டலத்திற்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இப்பொழுது 7 தட்பவெப்ப மண்டலங்கள் உள்ளன. அதில் கோவை போன்ற பகுதிகள் எல்லாம் மேற்கு மண்டலத்தில் வருகின்றது. இந்த மேற்கு மண்டலத்தில் என்ன பயிர்களை நாம் இங்கு செய்தால் நல்லபடியாக வருமானம் ஈட்டலாம், உழவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற வகையில் நாம் கண்டறிந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த பகுதிகளில் மக்காச்சோளம், பருத்தி மற்றும் எண்ணெய் வித்து பயிரான சூரியகாந்தி, இந்த மூன்றையும் மாற்றி செய்யும் பொழுது, ஒரு வருடத்தில் 3 பருவங்களில் செய்யும் பொழுது நல்லபடியான லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த பயிர் திட்டத்தை நாம் இப்பொழுது வேளாண் பெருமக்களின் கடைபிடிப்பிற்காக நாம் இந்த ஆராய்ச்சி திட்டத்திலிருந்து கொடுத்துள்ளோம். அதே போல நெற்பயிரில் பொறுத்தவரையில் துல்லிய வேளாண்மை என்ற வகையில், உதாரணமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா வகையான உர சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒவ்வொரு மண்ணுக்கும் தகுந்தபடி, அதே போல ஒவ்வொரு ரகத்திற்கும் தகுந்தபடி உர நிர்வாகம் மாற வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நமக்கு உபயோகத்தில் உள்ள உயர் விளைச்சல் ரகங்களான ஹைபிரிட் ரைஸ் அல்லது ஒட்டு வீரிய நெல் ரகங்களுக்கெல்லாம் இப்பொழுது நாம் சாதாரணமாக இடக்கூடிய தலை, மணி, சாம்பல் சத்து போன்றவை மட்டுமல்லாது மற்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து இட வேண்டும். இட்டால்தான் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் என்ற வகையில் கண்டறியப்பட்டு, நமது கோவையை பொறுத்தவரை நமக்கு இங்கு வீரிய ஒட்டு விளைச்சல் ரகங்களுக்கு நெல்லை பொறுத்தவரையில் 80 கிலோ தலைச்சத்து, இதுவரை இருந்த தலைச்சத்து 60 கிலோ என்ற நிலைமையை மாற்றி 80 கிலோ வரை அதற்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கின்றது என்ற வகையில் அதை கண்டறிந்து அதையும் உழவர் பெருமக்களுக்கு நாம் ஒரு சிபாரிசாக ஒரு கடைபிடிப்பிற்காக கொடுத்துள்ளோம். அதே போல துத்தநாக சல்ஃபேட்டு, இரும்பு சல்ஃபேட்டு போன்றவைகளெல்லாம் இட வேண்டும் என்று ஒரு சிபாரிசாக ஒரு தொழில்நுட்பமாக நாம் கொடுத்துள்ளோம். அதே போன்று பல பருவங்களில், அதாவது ஒரு பயிர் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் குறைந்தது 3 பருவங்களில் நாம் பயிர்களை பயிரிடுகின்றோம். இந்த 3 பருவங்களுக்கும் என்னென்ன பயிர்கள் மாற்றி மாற்றி செய்யும் பொழுது பல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு, அதாவது நீர் நிர்வாகம், கலை நிர்வாகம் மற்றும் ஆட்கள், வேலையாட்களினுடைய தேவை, அதே போன்று தேசிய சில பிரச்சனை, நமக்கு கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், புரதச்சத்து, இது போன்ற மற்ற கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு பல பயிர் திட்டங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது கோவையை பொறுத்தவரை நமக்கு, நான் முதலிலே கூறியபடி, உழவர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய மக்காச்சோளம், பருத்தி மற்றும் சூரியகாந்தி இந்த பயிர் திட்டம் அதிக லாபம் கிடைத்தாலும் கூட, கோவை என்பது ஒரு நகர் சார்ந்த பகுதியாக இருப்பதால் இதில் எந்த பருவத்திலும், முன்பருவத்திலோ அல்லது பின்பருவத்திலோ, பருத்திக்கு முன்போ அல்லது பின்போ ஏதாவது ஒரு காய்கறி பயிர்கள், உதாரணத்திற்கு பீட்ரூட் அல்லது தக்காளி அல்லது கத்தரி போன்ற காய்கறி பயிர்களை நாம் இந்த பயிர் திட்டத்தில் சேர்க்கும் பொழுது உழவர்களின் வருமானம் அதிகப்படியாக கூடுகின்றது. அதே போன்று இந்த மாதிரி பயிர் திட்டங்களை நாம் செய்து வரும் பொழுது நீர் நிர்வாகம் என்பது முக்கியமான ஒன்று. இதில் எங்கெல்லாம் நமது மேட்டுப்பாத்திகள் அமைத்து அல்லது நில சீர்திருத்தங்களை, நீர் தேவையை சேமிக்கக்கூடிய நில சீர்திருத்தங்களை செய்து நாம் அதையெல்லாம் செய்யும் பொழுது நீர் தேவை, மொத்த நீர் தேவையானது நமக்கு நிச்சயமாக குறைகின்றது. இவைகளெல்லாம் பயிர் திட்டங்களிலிருந்து வரக்கூடிய முக்கியமான கண்டுபிடிப்புகள். இவைகளெல்லாம் வேளாண் பெருமக்களின் உபயோகத்திற்காக சிபாரிசுகளாக நாம் கொடுத்துள்ளோம். இவைகளெல்லாம் பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடிப்புகளாக வேளாண் பெருமக்களின் உபயோகத்திற்கு அல்லது கடைபிடிப்பிற்கு நாம் இதை கொடுத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அங்கக வேளாண்மை என்பது ஒரு முக்கியமான, இன்று நாம் அதிகமாக பேசிக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு. அங்கக வேளாண்மை என்பது ஒரு சத்துள்ள உணவு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கருத்தில் செய்யப்பட்டாலும் கூட, நிச்சயமாக கால சூழ்நிலைகள், மாற்றங்கள், மற்ற முக்கியமான குறிக்கோள்களையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த அங்கக வேளாண்மை இன்று செய்யப்பட்டு வருகின்றது. அதுபோன்ற அங்கக வேளாண்மையில் நமது கோவை பொறுத்தவரை நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அதாவது பச்சை மிளகாய், பேபிகார்ன் என்று சொல்லக்கூடிய சிறு மக்காச்சோளம், அதே போன்று கொண்டைக்கடலை, இந்த 3 பயிர்களையும் கொண்ட ஒரு பயிர் திட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது உர நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால், நாம் மொத்தமாக கொடுக்கக்கூடிய 100% தலைச்சத்தையும், அதாவது 33%, 1/3, அதாவது 1/3 தொழு உரமாகவும், மிச்சம் 1/3 வந்து மண்புழு உரமாகவும், மிச்சம் 1/3 நமக்கு அதிகம் உபயோகப்படாத ஒரு புண்ணாக்கு வகைகள், அதாவது நான் எடிபிள் ஆயில் கேக் என்று மாட்டுத் தீவனமாகவோ மற்ற வகையிலோ உபயோகப்படாத ஒரு புண்ணாக்கு வகைகளையும் சேர்த்து பயிருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பயிர்களினுடைய தர நிர்ணயம் அதிகமாகின்றது. மண்ணிலே பௌதீக, இரசாயன மற்றும் உயிர் சத்துக்கள் அதிகமாகின்றது. இதுவரை நாம் மண் வளம் என்று சொல்லி கொண்டிருந்தோம், இப்பொழுது மண் நலம் என்று நாம் கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு மண்ணில் உள்ள உயிர் சத்துக்கள் அதிகமாக இருந்தால்தான் மண்ணிலிருந்து நல்ல பௌதிக தன்மையும், உரங்களும் சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையும் உருவாகும் என்பதால், மண்ணை பௌதீகம் மற்றும் இரசாயனம் மற்றும் உயிர் சத்துக்கள் இந்த 3 நிலைகளிலேயும் மண்ணை நம்ம நல்லபடியாக நிலைநிறுத்துவது அவசியம். இந்த வகையில் நான் கூறிய இந்த சிபாரிசு இந்த பயிர் திட்டமான பச்சை மிளகாய், சிறு மக்காச்சோளம் மற்றும் கொண்டைக்கடலை பயிர் திட்டத்திற்கு ஒரு சிபாரிசாக கொடுக்கப்படுகின்றது. இது கோவையை ஒட்டியுள்ள பகுதியாக இருப்பதால் நிச்சயமாக இந்த பச்சை மிளகாய், சிறு மக்காச்சோளம் போன்றவற்றுக்கெல்லாம் மிக நல்ல தேவைகள் ஏற்படுகின்றன. அதே போன்று மண்ணினுடைய வளத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது 4 வருடங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஆராய்ச்சி திட்டங்கள் முதலில் இருந்ததை விட இன்று மண் நலம் நல்லபடியாக நான் கூறிய 3 விதங்களிலும், அதாவது மண்ணின் பௌதிகத்தன்மை, மண்ணின் இரசாயனத்தன்மை, மண்ணின் உயிர்த்தன்மை என்ற 3 வகைகளிலும் நல்லபடியாக உயர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல மண்ணாக அது மாறுகின்றது. அதாவது வளமுள்ள மண்ணாக நலமுள்ள மண்ணாக அது மாறுகின்றது என்று கூறிக்கொள்ளலாம். அதே போன்று இந்த இரசாயன உரங்களினால் ஏற்படுகின்ற சுற்றுப்புற சூழ்நிலை நிச்சயமாக பாதிக்கப்படுவதில்லை. நமக்கு வேண்டிய நல்ல சத்துள்ள காய்கறிகள், நல்ல சத்துள்ள ஒரு தானியங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டும், சுற்றுப்புற சூழ்நிலையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மற்ற குறிக்கோள்களையும் எடுத்துக்கொண்டு நாம் இந்த அங்கக வேளாண்மையில் இந்த மாதிரி ஒரு சிபாரிசை நாம் கொடுத்துள்ளோம். எனவே இந்த அங்கக வேளாண்மையை பொறுத்தவரை 100% உரச்சத்து, அதாவது ஒரு பயிருக்கு என்ன உரச்சத்து தேவையோ அந்த 100% 1/3 தொழு உரமாகவோ அல்லது பண்ணை கழிவுகள் மூலம் கிடைக்கின்ற உரமாகவோ, மிச்சம் 1/3 வந்து மண்புழு உரமாகவோ, மிச்சம் 1/3 வந்து நாம், அதாவது நமக்கு அதிகம் கால்நடை மற்ற உபயோகங்களுக்கு தேவையில்லாத ஒரு தாவர புண்ணாக்கு வகைகளை கொண்டு நாம் இடுவதால் மண்ணினுடைய சத்துக்கள் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை, மேலும் இந்த புண்ணாக்கு போன்ற வகைகள்லாம், உதாரணத்திற்கு வேப்பம் புண்ணாக்கை எடுத்துக்கொண்டால் இது சத்துக்கள் மட்டும் கொடுப்பதில்லை, நிச்சயமாக ஒரு பூச்சி நோய் கட்டுப்பாடு இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. எனவே இந்த அங்கக வேளாண்மையில் இது ஒரு முக்கியமான குறிக்கோளாகும். இதுபோல இந்த அங்கக வேளாண்மையை வேளாண் பெருமக்களுக்கு நல்லபடியாக சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு இந்த அங்கக வேளாண்மையை செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு குழப்பமும் வரக்கூடாது, என்னென்ன தொழில்நுட்பங்கள் அவர்களெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியோடு நமது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 இடங்களில் நம்முடைய ஆராய்ச்சி நிலையங்களில் நாம் இன்று மாதிரி பண்ணைகள், ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையத்திலும் நான் கூறிய 8 ஆராய்ச்சி நிலையங்களில், உதாரணத்திற்கு கோவை, தஞ்சாவூர், திருச்சி, கிள்ளிக்குளம், கோயில்பட்டி, சிறிவிலிபுத்தூர், திண்டிவனம், பாலூர் போன்ற இந்த ஆராய்ச்சி நிலையங்களிலெல்லாம் நாம் ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையத்திலும் 5 ஏக்கர் ஒரு மாதிரி பண்ணை போல் அமைத்து அங்கு அது மாதிரி பண்ணையாக மட்டும் செயல்படாது, சிறு சிறு ஆராய்ச்சிகளையும் அந்த பண்ணைகள் மேற்கொண்டு வேளாண் பெருமக்களுக்கு, அங்கு வரும் வேளாண் பெருமக்களுக்கும் வேளாண் அதிகாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் எல்லோருக்குமே அது ஒரு கல்வி கூடமாக, அந்த இடத்தில் ஒரு அங்கக வேளாண்மை என்பது எப்படி செய்ய வேண்டும் போன்ற பயிற்சிகளை எல்லாம் இந்த மாதிரி பண்ணைகள் செய்து காட்டி வருகின்றன. இந்த வகையிலே இந்த 8 மாதிரி பண்ணைகளும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக, அங்கங்கு இருக்கின்ற வேளாண் பெருமக்களுக்கு அங்கக வேளாண்மையை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நல்லவிதமாக எடுத்து சொல்லி வருகின்றன. எனவே இதுபோன்ற ஆராய்ச்சிகள், பயிர் திட்டங்கள், அதுபோல அங்கக வேளாண்மை போன்ற ஆராய்ச்சிகளை எல்லாம் இந்த திட்டங்களில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதுபோக உழவர்களின் பங்களிப்போடு நாம் செய்கின்ற ஒரு பெரிய முயற்சி என்பது என்னவென்றால், இன்றளவும் வந்து நம்மை பொறுத்தவரை நமக்கு சமச்சீர் உரம் என்பது நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய, ஆனால் இன்னும் வேளாண் பெருமக்கள் அதிக அளவில் அந்த சமச்சீர் உரத்தை அதிக அளவில் உபயோகிப்பதில்லை. இதனால் பல இழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே வேளாண் பெருமக்களின் அவர்களின் பங்களிப்போடு, அவர்களின் உதவியோடு, அவர்கள் வயலிலேயே, அதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ற வகையில் இல்லாமல் அதை ஒரு ஆராய்ச்சியாகவே அவர்களின் பங்களிப்போடு நாம் அங்கு செய்து கொண்டுள்ளோம். என்னவென்றால், உதாரணத்திற்கு தலைச்சத்து மட்டும் ஒரு பயிருக்கு இருந்தால் எப்படி இருக்கும், மணிச்சத்து மட்டும் ஒரு பயிருக்கு இருந்தால் எப்படி இருக்கும், தலை மணியும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும், தலையும் சாம்பல் சத்தும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும், அல்லது இந்த 3 உரங்களும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கங்கள் மூலமாக அவர்களின் பங்களிப்போடு அவர்கள் வகையிலேயே செய்யும் பொழுது அவர்கள் அதை கண்ணால் பார்த்து உணர்ந்து அடுத்தபடியாக அந்த தொழில்நுட்பத்தை 100% எந்த பிரச்சனையும் இன்றி பின்பற்றுவதற்கு நல்ல ஒரு ஏதுவான ஒரு செயலாக அது அமைகின்றது. அந்த வகையிலே அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை இந்த வயல்வெளி திட்டங்களில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எந்த ஒரு தொழில்நுட்பம் அல்லது எந்த ஒரு தொழில்நுட்பத்தை நாம் பின்பற்றாமல் போனால் நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது என்பதை ஒரு சர்வே மூலமாக கண்டறிந்து அதிலிருந்து குறிப்புகள் எடுத்து அந்த தொழில்நுட்பத்தை நாம் அங்கு கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில், அந்த தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் என்ன ஏற்படும், அந்த தொழில்நுட்பத்தை நல்லபடியாக செய்யும் பொழுது என்ன செய்யலாம் என்ற வகையில் சில குறிப்புகளை நாம் எடுத்து இதையும் உழவர்களின் பங்களிப்போடு நாம் அவர்களுக்கு அவர்கள் வயலிலேயே செய்து காட்டும் பொழுது எந்த ஒரு தொழில்நுட்பத்தை நாம் நல்லபடியாக செய்து காட்டி அவர்கள் கண்கூடாக அதை பார்க்கிறார்களோ அதை அவர்களே அடுத்த பருவத்திலும் செய்து நல்ல மகசூல் பெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றது. அதேபோன்று இன்று வேலையாட்களின் சிரமங்கள் அதிகமாக இருப்பதால் களை எடுப்பதற்கு சிரமம் இருக்கின்றது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த களை நிர்வாகம் அல்லது களை கருவிகள் கொண்டு களை எடுப்பது இது போன்ற பல தொழில்நுட்பங்களையும் அவர்களின் பங்களிப்போடு அங்கேயே செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவர்களால் பின்வரும் காலங்களில் பின்வரும் பருவங்களில் மேற்கொள்ளப்பட்டு நல்லபடியாக அவர்களுக்கு மகசூலும் நல்ல வருமானமும் கிடைக்கின்றது. எனவே இந்த திட்டம் நான் கூறிய மூன்று இலக்குகளோடு, அதாவது பயிர் திட்டங்கள் அமைப்பது, பயிர் திட்டங்கள் ஆராய்ச்சி செய்வது என்ற வகையிலும், அதே போன்று வேளாண் பெருமக்களின் வயல்களில் அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை அவர்களின் பங்களிப்போடு செய்து அவர்களை அதிகப்படியாக அதில் ஊக்குவிப்பது என்ற குறிக்கோளோடும், அதே போன்று அங்கக வேளாண்மை என்ற இந்த சிறப்பான திட்டத்தையும் இந்த திட்டமானது செய்து வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன்.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உழவர் பெருமக்களே, இதுவரைக்கும் பயிர் திட்ட ஆராய்ச்சிகள் பற்றிய பல்வேறு விவரங்களை உங்களுக்கு எடுத்துச் சொன்னவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை நிபுணர் முனைவர் தேவசேனாபதி அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.